முதல்ல இப்படிப்பட்ட ஒரு புள்ளி விவரம் வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல வெளிவந்திருக்கிறது வந்து பாராட்டுக்குரியது. சிறையில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான சூழலை தஸ்தாவேஜுகள் மூலமாக வெளிக்கொண்டிருக்காங்கன்றது பாராட்டுக்குரியது.
இதுக்கு வந்து முக்கியமான காரணிகளாக என்ன நீங்க பாக்குறீங்க?
நான் பாக்குறது என்னன்னா, இந்த சிறுபான்மையருக்கு எதிராக, எஸ்சி மக்களுக்கு எதிராக, எஸ்டி மக்களுக்கு எதிராக, பொதுவாக ஏழைகளுக்கு எதிராக நீதித்துறையில் விசாரணை செய்யக்கூடிய காவல்துறையில் வழக்குகளை நடத்துகின்ற ப்ராசிக்யூஷன் தரப்பில் இருக்கக்கூடிய பாகுபாடின் காரணமாக இது வந்து எழுகிறது பொதுவாக. ஆனா குறிப்பாக இந்தியாவில் இந்த எஸ்சி மக்களுக்கு, எஸ்டி மக்களுக்கு, மைனாரிட்டிஸ்க்கு, குறிப்பாக சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இலவச சட்ட உதவி ஆணைய குழு என்ற ஒரு அமைப்பு உண்டு. அவர்களுக்கு குறிப்பாக நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி செக்ஷன் 12 கீழ் சிறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு பணி சட்ட ரீதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, உச்ச நீதிமன்றம் ஏழைகளாக இருந்தாலும் அவர்களால் சொந்தமாக ஜாமீன் கொடுக்க முடியாவிட்டாலும் அவர்களை சொந்த ஜாமீன் விட வேண்டும் என்ற ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் இத்தனை நபர்கள் அண்டர் ட்ரையல் சிறையில் இருக்கிறார்கள் என்றால் இதற்கு முழு பொறுப்பு முதலாவதாக நீதித்துறையும் இலவச சட்ட உதவியை நடத்துகின்ற அந்த நீதித்துறை பொறுப்பேற்க வேண்டும்.
இலவச சட்ட உதவி என்ற விஷயத்திலே குறிப்பாக ஒரு எழுகின்ற புகார் என்னவென்றால், அது இலவசமான சட்ட உதவி என்பதால் அதிலே திறமை வாய்ந்த வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி ஒரு சமூக கண்ணோட்டத்தோடு வழக்குகளை எடுப்பதில்லை. அதிலே வந்து பொதுவாக வேறு வழக்குகள் இல்லாத, அவ்வளவு திறமை இல்லாத வழக்கறிஞர்கள் தான் அந்த இலவச சட்ட உதவி என்ற பெயரிலே அனுப்பப்படுகிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதிலே உண்மையாக இருப்பதாக நினைக்கிறீர்களா நீங்கள்?
இந்த இந்த விமர்சனத்தில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இது எந்த விதத்திலும் பதில் சொல்லுகின்ற ஒரு பதிலாக இருக்க முடியாது. இலவச சட்ட உதவி என்பது நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய வாழ்வு உரிமையில் ஒரு பாகம். இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அது ஒரு அடிப்படை உரிமையாகன பிறகு எந்த நொண்டிச்சாக்கும் சொல்லியும் அதை நாம் முறியடிக்க முடியாது. தரமற்ற வழக்கறிஞர்களை நீங்க நியமனம் செய்திருக்கிறீர்கள் என்றால் தரமான வழக்கறிஞர்களை நியமனம் செய்யுங்கள். தரமான வழக்கறிஞர்கள் வர தயார் இல்லை என்றால் அவர்களுக்கு உரிய ஃபீஸை கொடுங்கள். அரசு வழக்கறிஞர்கள் அரசு சார்பாக ஆஜராகும் போது கொடுக்கக்கூடிய கட்டணங்கள் வேறு. ஆனால் இலவச சட்ட உதவியில் ஏழைகளுக்காக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கட்டணங்கள் வேறு என்றால் இது பாகுபாடு. இது சமமான ஒரு ஆர்டிகல் 14
அந்த மாதிரியான ஒரு பாகுபாடு
முரண்பாடு கண்டிப்பாக இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கிறது. இலவச சட்ட உதவியில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் அரசு சார்பாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் அதே அரசு கொடுக்கக்கூடிய கட்டணங்களில் வித்தியாசம் பல மடங்கு உண்டு.
சார், இது தவிர இந்த நீங்கள் வந்து இந்த வழக்கு கைது செய்யப்பட்டு பிறகு இந்த வழக்கு நடத்துவதில் ஏற்படுகின்ற பிரச்சனையை சொல்கிறீர்கள். ஆனால் கைது செய்வதிலேயே கூட ஒரு நிறுவனமயப்பட்ட ஒரு பாகுபாடு அல்லது ஒரு இனவாதம் அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருப்பதாக சிலர் விமர்சிக்கிறார்கள்.
உறுதியாக இருக்கு, இது உறுதியாக இருக்கத்தான் செய்யும். காரணம், காவல்துறை, ப்ராசிக்யூஷன் துறை, இன்வெஸ்டிகேஷன் செய்கின்ற துறை, சிறைத்துறை, இந்த அனைத்து துறைகளிலும் வெவ்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் பகிர்ந்து இடம்பெறுவது கிடையாது. ஆகவே அதில் சாதிய பாகுபாடு இடம்பெறுகிறது, மத ரீதியான பாகுபாடு இடம்பெறுகிறது, ஏழைகளுக்கு எதிரான பாகுபாடு இடம்பெறுகிறது. இது உச்ச நீதிமன்றத்திலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிற வெவ்வேறு தீர்ப்புகளில்.
ஆனால் வந்து இந்த விஷயங்களை இப்படி ஜாதி கண்ணோட்டத்தோடோ அல்லது சமூக பிரிவினை கண்ணோட்டத்தோடோ பார்க்கக்கூடாது. இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் போலீசாரால் கைது செய்யப்படுகிறார்கள், அங்கே சாதி கண்ணோட்டம் இல்லை என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதிலே உண்மை இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா?
நான் கண்டிப்பாக அதுல உண்மை கிடையாது. இது உச்ச நீதிமன்றத்தினுடைய வெவ்வேறு நீதிபதிகள் அவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரங்களில் இதை சொல்வதில் தயங்குகிறார்கள். ஓய்வு பெற்ற பிறகு பலமாக கூறுகிறார்கள். நிர்வாக ரீதியாக கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் கொண்டு வரவில்லை என்றால் இந்த நாட்டிலும், அமெரிக்காவில் எப்படி கருப்புகள் சிறையில் அதிகமாக இருக்கிறார்களோ, இந்த நாட்டில் ஏழைகளாக இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் மற்றும் பொருளாதார ரீதியாக ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் சிறையில் அதிகமாக இருப்பார்கள். 1-2 பேர்கள் லல்லுவலாக ஜெயலலிதாவாக கண்டிப்பாக இருப்பார்கள். மற்றபடி ஏழைகள் தான் சிறையில் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.